SBS தமிழ்.
இந்தியாவில் 134 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கும் கட்சியாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது. 2017 டிசம்பர் மாதம் முதல் அதன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த 2014 ஆண்டு தேர்தலில் இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வெறும் 20% வாக்குகளையே பெற்றிருந்தது. 543 நாடாளுமன்ற இடங்களில் 44 இடங்கள், அதாவது வெறும் 8% இடங்களையே பெற்று மிக மோசமான தோல்வியை கண்டிருந்தது. அந்த தேர்தல் முதல் காங்கிரஸ் இதுவரை 6 மாநில தேர்தல்களில் தோற்றுள்ளது. தற்போது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 4 மாநிலங்களில் தனியாகவும், கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரியில் மத்திய கட்சிகளின் ஆதரவுடனும் மாற்றியுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக 56 பக்கங்களில் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அது குறித்து காங்கிரஸ் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஆ. கோபண்ணா,
பொதுவா ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் அறிக்கை என்ன, ஒரு அறையில உட்கார்ந்து முடிவெடுத்து தயார் செய்து அதுக்கப்புறம் வெளியிட்டுருவாங்க. அந்த அறிக்கை குறித்து பெரிதாக மக்கள் பேசுவதில்லை. சடங்கு சம்பிரதாயமா தான் இந்திய அரசியல் கட்சிகள் பின்பற்றி வந்தன. ஆனால் முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்கள் குறுகிய வட்டத்திற்குள் விவாதித்து முடிவெடுக்கூடாது, நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்யணும்னு ப. சிதம்பரம் தலைமையில குழு அமைக்கப்பட்டது. அதுல 20 உறுப்பினர்கள், 23 மாநிலங்கள்ல, 3 யூனியன் பிரதேசங்கள்ல வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், தொழில் முனைவோர், விவசாயிகள், எல்லா தரப்பு மக்களையும் பிரச்சனைகளை கேட்டு பதிவு செய்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு.
இந்த தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வேளாண்மை, GST, கல்வி, ஊழல், மருத்துவம், நீதி, இடஒதுக்கீடு, தலித், பழங்குடிகள், விளிம்புநிலை மக்கள், சீர்திருத்தம், காஷ்மீர், இராணுவம், பண்பாடு, குடிமை சமூகம் என்று 14 பாரிய தலைப்புகளில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டவை அகில இந்திய நிலையில் பொருத்தமாக இருந்தாலும் அவை நடைமுறைக்கு சாத்தியமா என்று கேள்வி எழுப்புகிறார் தராசு பத்திரிகை ஆசிரியர் ஷியாம் சண்முகம்.
மேனிபெஸ்டோ வந்து ஓகேதான், அது வந்து ஆல் இண்டியா பேசிஸ்ல வந்து ஓகேதான், பட் அவங்களால செய்ய முடியாத நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. இப்ப வந்து நீட் அவங்க சொல்றாங்க, பட் நீட் வந்து அது ரிவ்யூ பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ பெஞ்ச் முன்னாடி இருக்கு, எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்த முடியும்? ரீமானிட்டைசேஷன் அப்படின்றாரு அவரு, ஆன்டி ஸ்பீசிஸ் டு டீமானிட்டைசேஷன், இது வந்து ரீமானிட்டைசேஷன் த புவர் பீப்புள் அப்படின்றாங்க. பட் யூ நோ வெரி வெல் தட் புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்க இயல்பாகவே அந்த பணம் நீங்க என்ன பணம் கொடுத்தீங்கன்னாலும் ப்ரொடக்டிவிட்டிக்கு எப்படி அது உதவ போகுது? அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி பெருகினா தானே அது எக்கானமிக்கு வந்து ஜெனரல் எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
விவசாயிகள் கடன் முற்றாக ரத்து செய்யப்படும், வேளாண் கடன் செலுத்தாதவர் மீது குற்ற வழக்கு தொடர தடை விதிக்கப்படும் என்று இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சாத்தியமாக இருந்தாலும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வருடத்திற்கு 72,000 ரூபாய் நேரடியாக வழங்கப்படும் என்பது போன்ற திட்டங்கள் சாத்தியமாகுமா என்று கேட்கிறார் முன்னாள் டெலிகிராஃப் பத்திரிகை ஆசிரியரும் தற்போது அவுட்லுக் மேகசீனில் கடமையாற்றுவருமான ஜி சி சேகர்.
ரைட்டிங் ஆஃப் ஃபார்ம் லோன்ஸ் வந்து 2008 ஒரு டைம் சொல்லி பண்ணிருக்காங்க, அதனால அது செய்யக்கூடியதுதான். பட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கொடுத்த லோன்ஸ் மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், கோஆபரேட்டிவ் லோன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் முடிவெடுக்க முடியும். பார்ஷியலி அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படி இருந்தாலும், பட் இந்த நியாயங்கிற ஒரு ஸ்கீம் மாசம் 6,000 ரூபாய் கொடுப்பேங்கிறது வந்து இந்த கேம்பெயின்ல நான் பார்த்த வரைக்கும் அவங்க அதை பத்தி பேசும்போது மக்கள் கிட்ட வந்து அது ஒண்ணு பெருசா பிரசாரம் மாதிரி தெரியல, அது சிங்கே ஆன மாதிரி தெரியல, ஒன்னும் அது ஏன் தெரியல. ஐ திங்க் காங்கிரஸ் வந்து அதை சூழ்நிலை சரியா மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஸே வந்து 12 வருது, அதுக்குள்ளேயே அவங்க வந்து இந்த வெஸ்டர்ன் யூபில எல்லாம் அதை கொண்டு சென்று போயிருக்கணும், அந்த ஸ்கீமை பத்தி கொண்டு போகல. அதனால அவங்களோட மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய ஒரு 2-3 பாயிண்ட்யாவது அவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், பட் அது அவங்களால முடியல. அவங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா அந்த பிஜேபியோட கவுண்டர் ப்ரொபகண்டாவை மேனேஜ் பண்றதுலயே அவங்களுக்கு டைம் செலவிடுறாங்க. நரேந்திர மோடி பிலிம் ரிலீஸ் பண்றதா, நேமோ டிவி சேனல முடக்கறதா, அப்படி இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் வந்து நரேந்திர மோடி ஆர்மி அப்படின்னு சொல்ற, மோடி லீக் ஆர்மின்னு சொன்னாரு, அது எப்படி சரி? அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுத்தா எலெக்ஷன் கமிஷன் அட்டாக் பண்றது, இந்த மாதிரி பெர்செப்ஷன் பாட்டில்ஸ்லயே அவங்க வந்து எங்கேஜா இருக்கறனால அவங்க மேனிபெஸ்டோல இருக்கிற ஃபீச்சர்ஸை கூட அவங்க போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடியல, அதான் ஒரு பெரிய பிரச்சனை காங்கிரஸ்க்கு.
பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் பிஜேபியை விட காங்கிரஸ் கட்சி தான் சிறந்தது என்று மார்தட்டி சொல்கிறார் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம்.
இந்த
நாங்கள் வந்து பொருளாதாரத்தை நடத்துவதில் பிஜேபியை விட நாங்கள் தான் வல்லவர்கள். நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த 6,000 ரூபாய் மாதம் வருடம் 72,000 ரூபாய்க்கான நிதியை நிச்சயமாக யாருக்கும் வரி சுமையை ஏற்றாமல் எங்களால் நிச்சயமாக தர முடியும். அதற்கான திட்டங்களை காங்கிரஸ் கட்சி ரெடியாக வைத்துள்ளது.
ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய கொள்கையே நரேந்திர மோடி அரசை வீழ்த்த வேண்டும், அதற்காகத்தான் மக்களை கவரும் திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது என்கிறார் ஜி சி சேகர்.
உங்களோட மெயின் கொள்கை வந்து நரேந்திர மோடியும் பிஜேபி ஆட்சியும் ஆட்சியில இருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் மக்களுக்கான சில வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொண்டு வருவோம், சோசியலிஸ்டிக் வெல்ஃபேர் மெஷர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். பட் உங்களோட மெயின் டிமாண்ட் என்னன்னா, மக்கள் கிட்ட சொல்றது என்னன்னா, மோடி கவர்மெண்ட் போகணும், அதுக்கு பதிலாக ஒரு செக்யூரிட்டி கவர்மெண்ட் வரணும் அப்படிங்கறதான் காங்கிரஸ் சொல்றாங்க.
அதனை காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான கார்த்தி சிதம்பரமும் உறுதி செய்கிறார்.
மத்தியில இருக்கும் ஒரு பாசிச அரசு, ஒரு சர்வாதிகாரி அரசு போக வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகிறார்கள். அந்த அரசு எடுத்த பணமதிப்பு நீக்க முடியும், தொழிலை மிகவும் பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்பிலிருந்து தொழிலை மீட்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஒரு அரசாங்கம் அமைவது மிகவும் அவசியம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடித்தட்டு மக்கள் 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய், வருடம் 72,000 ரூபாய் நாங்கள் உறுதியாக தருவோம் என்ற உத்தரவாதம் தந்திருக்கிறோம். அதற்கு மேலாக விவசாய கடனை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும் அரசாங்கத்துடைய குழப்படியான முடிவுகளில் இருந்து ஒரு தீர்வு, நாங்கள் கொடுக்கும் நம்பிக்கை, இதையெல்லாம் வைத்துதான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம்.
ஆனால் காங்கிரஸ் கட்சி தனியாக ஆட்சி அமைக்கும் அளவிற்கு தேர்தலில் வெற்றி பெறாது என்று கூறும் தராசு ஷியாம், கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது ஒரு தனி கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ளவை மட்டுமே செயல்படுத்தப்படுவதில்லை என்கிறார்.
அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது அவங்க ஜெயிச்ச பிறகு அவங்களால தனி மெஜாரிட்டி ஆட்சி வர முடியாது. இஃப் அட் ஆல் தே வின் மோர் தென் பிஜேபி, தே கேன் ஃபார்ம் ஒன்லி எ கோயலிஷன் கவர்மெண்ட். வென்எவர் எ கோயலிஷன் கவர்மெண்ட் கம்ஸ், நேச்சுரலா ஒரு சிஎம்பி வந்துடும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். அப்போ குறைஞ்சபட்ச செயல் திட்டத்துல இதெல்லாம் சேர்க்க அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ இது இந்த என்டையர் எக்ஸசைஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டோங்கிறதே வேஸ்ட் தான்.
அதனை ஆமோதிக்கும் ஜிசி சேகர், இது மக்களிடையே பிரபலமாகுமா என்று தெரியாது என்கிறார். அத்துடன் தமது பிரதமர் நரேந்திர மோடி என்று பிஜேபி பிரச்சாரம் செய்யும் வேளையில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் யார் என்று அறிவிக்கப்படாதமை காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை தந்திருக்கிறது என்கிறார்.
அது எவ்வளவு தூரத்துக்கு எடுக்கணுங்கிறத வந்து சொல்ல முடியல. ஏன்னா பிஜேபி வந்து இதை வந்து எங்க சைட்ல மோடி பிரதமர், எதிர்கட்சி சைட்ல யார் பிரதமர்னு கேட்கிறாங்க. காங்கிரஸும் பிரதமர் மந்திரி கேண்டிடேட்டா அவங்க ராகுல் காந்தியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல, ஸ்டாலின் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்து ராகுல் காந்தி வந்து எங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ராகுல் தான் பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. அதை மற்ற அப்போசிஷன் லீடர்ஸும் அதை இது வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, சேஃபா வந்து யார் தலைவருங்கிறத வந்து யார் பிரதமருங்கிற முடிவு வந்து எலெக்ஷன் முடிவுகளுக்கு அப்புறம் நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மம்தா பானர்ஜி, மாயாவதி, அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி ஆட்களுக்கு அது இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க வந்து சேஃபா அப்படி இது பண்றாங்க. பட் பிஜேபி வந்து மோடி வர்சஸ் ஹூ அப்படின்னு கேட்கறதுனால அந்த க்வெஸ்சன்ல காங்கிரஸ்க்கு சரியான பதில் சொல்ல முடியாதனால கொஞ்சம் அவங்க பின்னடைவு அணிஞ்சுக்காங்க நான் சொல்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் எதிர்வரும் இந்திய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி குறித்து சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த 2014 தேர்தலுக்கு பின் நடந்த 6 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோற்றுள்ளது. இருந்தாலும் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த மாநில தேர்தல்களில் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. அதற்கு காரணம் பிஜேபிக்கு எதிரான வாக்குத்தானா என்று சொல்ல முடியாது என்கிறார் ஜி சி சேகர்.
இந்த 3 ஸ்டேட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பாத்தீங்கன்னா, 3 சக்சசிவ் டேர்மா ஒரே கவர்மெண்ட் இருந்திருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் இருந்திருக்கு. சோ அந்த ஆன்டி இன்கம்மன்சி அவங்களுக்கு டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணிருக்கு. சத்தீஸ்கர்ல வேணா நீங்க காங்கிரஸோட விக்டரி வந்து டிசிசிவா இருந்ததுன்னு சொல்லலாம். மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் வந்து இட்ஸ் எ வெரி நேரோ விக்டரி தான், அவங்களுக்கு மெஜாரிட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான், அதுவும் டிஎஸ்பியோட அவுட் சைட் சப்போர்ட்டோட தான் அந்த கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே நினைக்குது. ஸோ அதனால ஆக்சுவலா மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஓட் ஷேர்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட 2% அதிகமாகவே வாங்கியிருக்காங்க. இது டெல்லிக்கான எலெக்ஷன், இது மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு எலெக்ஷன் போது அந்த மூணு ஸ்டேட்லயும் கூட உங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு முன்ன இருந்த அட்வான்டேஜ் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் இந்த மூன்று மாநில தேர்தல் முடிவுகளும் தமக்கு சாதகமான பார்வை திரும்பியிருப்பதை காட்டுகிறது என்கிறார் கார்த்தி சிதம்பரம்.
கண்டிப்பாக திரும்பி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் அமைத்திருக்கும் கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைத்திருக்கும் கூட்டணி தான் மக்கள் செல்வாக்கை முழுமையாக பெறும் நம்புகிறேன்.
காங்கிரஸ் கட்சி 175 ஆசனங்களுக்கு மேல் வெல்லவே முடியாது என்று அடித்துச் சொல்லும் தராசு ஷியாம் மற்றைய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முற்படும் போது அந்த கட்சிகளின் விருப்புகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டி வரும் என்கிறார்.
காங்கிரஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 175 மேல ஜெயிக்கிற வாய்ப்பு இல்ல. So they have to get support of 125 from other parties. Then they will demand their share. Not only ministry leader, but also அவங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்களே அவங்களோட ஓன். இப்போ அகிலேஷ் யாதவ் இல்ல மாயாவதி மம்தா பானர்ஜி இவங்க எல்லாம் வந்து தேவோட ப்ராமிஸ் சம்திங் டு தேர் எலக்ட்ரேட். அதை வந்து அந்த காமன் முடிவு ப்ரோக்ராம் சேர்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க.
அந்த கருத்துடன் ஆமோதிக்கிறார் ஜிசி சேகர். இந்திய நாடாளுமன்றத்திலேயே அதிகப்படியான ஆசனங்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 ஆசனங்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்திலும் 42 ஆசனங்களை கொண்ட மேற்கு வங்காளத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஆதரவு கிடையாது என்று சொல்லும் ஜி சி சேகர், அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டணிக்கோ மேற்கு வங்காளத்தின் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜிக்கோ காங்கிரஸ் கட்சி ஒரு பொருட்டல்ல என்றும் பிஜேபியை வீழ்த்துவதே அவர்கள் நோக்கம், அதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியுடன் கைகோர்த்து நிற்கிறார்கள் என்றும் விளக்குகிறார் ஜி சி சேகர்.
அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 சீட்டாவது வரணும், அவங்கதான் பிரின்சிபல் பார்ட்டி. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல வந்து காங்கிரஸ் எவ்வளவு ஃப்ரீயா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியாது. அவங்க மேனிபெஸ்டோல எடுத்து வச்ச ப்ராமிசஸ் எல்லாத்தையும் அவங்களால செயல்படுத்த முடியுமான்னு தெரியாது. மற்ற கட்சிகள்லாம் அலோவ் பண்ணவங்களாம் தெரியாது. இப்போ நீங்க யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாயாவதி அண்ட் அகிலேஷ்க்கு மெயின் ரைவல் வந்து பிஜேபி. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து எந்த விதத்திலையும் யூபியில வந்து திருப்பி வளர்ச்சி அடையக்கூடாதுதான் பாக்குறாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜிக்கும் வெஸ்ட் பெங்கால வந்து மெயின் ரைவல் வந்து இப்ப பிஜேபி. அவங்களும் காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி அவங்க வந்து இன்னொரு தேர்ட் ஃபோர்ஸா வரக்கூடாதுங்கதான் நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஃப்ரீயா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும்னு தெரியுது. அவங்க ராகுல் காந்தியே பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு விரும்பினா கூட இந்த மாதிரி கோயலிஷன் கம்பல்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ சோனியா காந்தி எப்படி மன்மோகன் சிங் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ராகுல் காந்தி வேற யாரும் அப்பாயிண்ட் பண்ணி போனாலும் போவாங்க.
காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஊழலை ஒழிப்போம், ரஃபேல் குறித்த விசாரணை நடத்துவோம் என்று குறிப்பிடுகிறது. காங்கிரஸ் கட்சி மேலும் அதே போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கவில்லையா, போஃபர்ஸ் ஊழலால் ஆட்சியையே இழக்க வேண்டிய நிலை வந்ததல்லவா என்று கேட்டதற்கு தன் பகுதி நியாயத்தை முன்வைக்கிறார் கார்த்தி சிதம்பரம்.
விசாரணையே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க பண்ண மனு தாக்கல் எல்லாமே பொய்யான மனுவை வச்சு மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் விசாரணை தான் நான் பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா எங்க மேல அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும் போது விசாரணை நடக்கிறது, நாங்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது விசாரணையே கிடையாது. அது என்ன நியாயம்?
அதே போல் காஷ்மீர் பிரச்சனையில் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும், காஷ்மீருக்கான தீர்வு குறித்து காங்கிரஸ் அரசு செயற்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை தமிழருக்கான தீர்வு பெறுவது குறித்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை என்று சுட்டிக்காட்டியதற்கு கார்த்தி சிதம்பரம் இவ்வாறு பதிலளித்தார்.
ஸ்ரீலங்கா பொசிஷன் இந்த பொசிஷன் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் மாஸ் வித்இன் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது இலங்கையுடைய அரசியல் சாசனத்துக்கு அவர்களும் சம உரிமைகள், அவர்களுடைய டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுத்து ஆகணுமா சொல்றோம். இந்த பொசிஷன் இன் ஸ்ரீலங்கா இஸ் நாட் சேஞ்ச். We are for the rights and the dignity of the Tamil people within the constitution of Sri Lanka.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்கிறார் தராசு ஷியாம்.
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கேன் அரௌண்ட் 2 சீட்ஸ், எனக்கு தெரிஞ்சது 1 சீட் தான் வரும் தான் நான் நினைக்கிறேன். பிராக்டிகலி ஸ்பீக்கிங் ஈவன் திருநாவுக்கரசருக்கே வின்னிங் சான்ஸ் இல்லையே, பிகே சிலங்கோனுக்கு வின்னிங் சான்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் எக்ஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆஃப் டிஎன்சி.
தேர்தலில் கட்சிகளை இரண்டு வகைகளாக பிரித்து பார்க்க வேண்டும் என்கிறார் தராசு ஷியாம். அப்படி பிரித்தால் யார் வெல்வார்கள் என்று இலகுவில் கணிக்கலாம் என்கிறார் அவர்.
மோஸ்ட் ஹேட்டட் பார்ட்டி மோஸ்ட் லைக்டு பார்ட்டின்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஹேட்டட் பார்ட்டினா இந்த சென்ஸ் யாருக்கு அதிகமான எதிர்ப்பு ஓட்டு இருக்குன்னு பாக்குறோம். பிஜேபி 6% வாங்கியிருக்காங்க, 97% எதிர்ப்பு ஓட்டிருக்கேன். காங்கிரஸ் 5% வாங்கியிருக்காங்க, 95% எதிர்ப்பு ஓட்டிருக்கேன். இதே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியா லீஸ்ட் எதிர்ப்பு ஓட்டிருக்கிறது டிஎம்கே தான், 40% டிஎம்கே வாங்கியிருக்காங்க, 60% எதிர்ப்பு ஓட்டிருக்கேன். பட் கலைஞரும் இந்த ஜெயலலிதாவும் இல்லைங்கும் போது இந்த எதிர்ப்போட்ட கார்னர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள லீடர் யாருமே இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே எதிர்போட்டுனா அதை வாங்கக்கூடிய சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்ல, ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இல்ல, சிடிஐ ஜெனரலுக்கும் இல்ல. அப்படிங்கும் போது இந்த எதிர்போட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா தட் இஸ் அ பிராக்டிகல் ப்ராப்ளம். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த தொகுதியோட கேண்டிடேட்டோட மெரிட்டோ அவனோட ஒர்க்கோ அவனோட அறிமுகமோ வந்து இந்த தேர்தலில் ரொம்ப பெரிய மேஜரா
தமிழ்நாட்டில் நல்லதொரு கூட்டணி அமைத்திருப்பதால் காங்கிரஸ் கட்சி சில வெற்றிகளை எதிர்பார்க்கலாம் என்கிறார் ஜி சி சேகர். மற்றைய மாநிலங்களில் நிலைமை எப்படி அமையப் போகிறது என்பதற்கான அவரது பார்வையை முன் வைக்கிறார்.
தமிழ்நாட்டில் 2004 மாதிரி டெஃபினட்டா தமிழ்நாட்டில் ஒரு 30 சீட்டாவது இந்த ஃப்ரண்ட் வின் பண்ணோம். பட் காங்கிரஸ்க்கு தேர் ஆர் சம் வீக் ஸ்பாட்ஸ், சில கான்ஸ்டன்சிட்டி இஸ் நாட் டூயிங் வெல். 9 சீட் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் தோணும். 5 சீட்டுக்கு மேல கொடுத்துருக்கூடாது. கேரளாவில் தே டூ வெல் நோ தட் இப்போ ராகுல் காந்தியும் வயநாடுல நிக்கிறனால அங்கே வந்து ஓரளவு அதோட அட்ராக்ஷன் உங்களுக்கு யூ கேன் சீ தட். ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்லையும் இல்லவே இல்லை. கர்நாடகால அவங்க அப்கோர்ஸ் அலையன்ஸ்ல இருக்காங்க ஜேடியூ கூட, பட் கிரவுண்ட் லெவல்ல அது ஒர்க் ஆகலன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. தேவகோடா வந்து அவரும் கண்டெஸ்ட் பண்றாரு, அவரோட ரெண்டு பேரன்களும் கண்டெஸ்ட் பண்றாங்க, காங்கிரஸோட சீட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. மாண்டியால வந்து முன்னாள் காங்கிரஸ் சீட்டை வந்து அவரோட பேரன் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் லெவல்ல தி அலையன்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், தி ஒர்க்கர்ஸ் ஆர் வெரி அன்ஹாப்பி, எஸ்பெஷலி த காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ அது ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். மகாராஷ்டிரால அப்கோர்ஸ் பிஜேபி அண்ட் சிவசேனா இஸ் வெரி ஸ்ட்ராங். மத்தியபிரதேஷ்ல இட் மே பி அன் ஈக்குவல் ஃபைட். த மெயின் கவுண்டர்ஸ் வில் பி யூபி, பட் யூபியில த ஃபைட் இஸ் அகெயின் பிட்வீன் பிஜேபி அண்ட் மாயாவதி அண்ட் அகிலேஷ். காங்கிரஸ் ஒரு ஃபேக்டரே இல்லை. இப்போ இப்போ ராகுல் காந்திக்கு வந்து வயநாடுல போய் கண்டெஸ்ட் பண்றதுனால இப்போ நார்த்ல எல்லாம் பிஜேபி என்ன கிளவரா ஸ்பிரெட் பண்றாங்கன்னா அமேதியில தோக்க போறாரு, அதனால நார்த் டிச் பண்ணிட்டு அவர் சவுத்துக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் அங்க அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சீட் ஆகும்ன்றத பாக்கணும்.
கடந்த தேர்தலை போல காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் பாரிய தோல்வியை சந்திக்காது என்பது பலரது கணிப்பு. இருந்தாலும் தனியாக ஆட்சி அமைக்க தேவையான 272 ஆசனங்களை பெறாது என்பதுதான் அப்படி கணிப்பவர்கள் சொல்லும் முடிவு. வட மாநிலங்களில் சரியான கூட்டணி அமையாதது, அங்கே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பலவீனமாகவே இருப்பது, வெற்றி கொண்டால் யார் பிரதமராகுவார் என்பதை அறிவிக்காதது, பாரதிய ஜனதா கட்சி தன்னை ஒரு பெருங்கட்சியாக தக்க வைத்துக் கொண்டிருப்பது என்று பல காரணிகளால் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் எப்படியான முடிவை சந்திக்கும் என்பதை May 24 அறிந்து கொள்ளலாம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.